வாண மகனை பழி கொடுத்த அவிரகம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பழி கொடுத்த அவிரகம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பழியீங்க, பண்பான ஆட்டினை பழி
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
விசேசுவல் என் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, தவக்காலத்தினுடைய நான்காவது வார செவ்வாய்க்கிழமை பலியில் நம் எல்லோரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிறோம். தகமாயிருப்பவர்களே, நீங்கள் நீர்நிலைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, வந்து மகிழ்வோடு குடிகொள்ளுங்கள் என்று எசையா புத்தகம் 55:1 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு முதல் வாசகம் கூட வழிந்தோடுகிற தண்ணீரை பற்றி தான் சொல்லுகிறது. ஆண்டவரும் சொல்லுகிறார், தகமாயிருப்பவர்களே நீர்நிலைக்கு விரைந்து வாருங்கள். விரைந்து செல்வோம். நம் தாகத்திற்கு சரியான நீர், ஆன்ம தாகத்திற்கு சரியான உணவு இந்த திருப்பள்ளியில்தான் கிடைக்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் கூட நமக்கு இறைவார்த்தையின் வாயிலாக சொல்லுகிற செய்தி, நன்மை செய்ய மனம் தளராமல் இருங்கள். சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையே செய்து கொண்டிருந்த இறைவன் இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு புதுமையை செய்கிறார். 38 காலமாய் படுக்கையோடு கிடந்த அந்த மகனுக்கு ஆண்டவர் கொடுத்த சுகத்தை இந்த நாளில் வாசிக்க கேட்கிறோம். இந்த நாளில் சிறப்பாக அந்த திருப்பள்ளியை பார்க்குற நீங்கள் உங்களோட உடல் சுகவீனத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. உடலினுடைய பலவீனப்பட்ட பாகங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நல்ல சுகம் கொடுங்கள், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்னுடைய நோய்கள் நீக்கப்பட்டு சுகமாக வாழ எனக்கு அருள் தாருங்கள் என்று இந்த பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள்.
இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் உடலெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் உடலெல்லாம் சுகமாய் மாறும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகவகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகவகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், உடலெல்லாம் சுகமாய் மாறும். என் மனதெல்லாம் சுகமாய் மாறும், என் உடலெல்லாம் சுகமாய் மாறும்.
எல்லாமுள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்போடு கடைபிடிப்பதால் உமது நம்பிக்கையாளர்களின் இதயங்களை செம்மைப்படுத்தி அருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதோடு பாஸ்கா மறி நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறை வாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 47, இறை வசனங்கள் 1-9 மற்றும் 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது 6 ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத 6 ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்தது. அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா? ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாவும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாவும் இருக்கின்றார்.
ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாவும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாவும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகும் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாவும் இருக்கின்றார். 6:1 உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாவும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணி, அவர் உலகில் ஆற்றி உள்ள திகை பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாவும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாவும் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோ. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோ. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உம்மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-3, மீண்டும் 5 தொடங்கி 16 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. இப்ரேய மொழியில் பெட்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள், யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகி இன்று படுக்கை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீ நலமடைந்துள்ளேன், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்திய சிவிலின் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறைப்பிள்ளைகளே, கடவுளுடைய உயிருள்ள வார்த்தையை ஆண்டவர் தருகிற ஆவியின் வெளிச்சத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகம் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். பன்னெடுங்காலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு இறைவார்த்தை பகுதி தான். நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். பல நாள் நாம் வேண்டி கிடைக்காத காரியங்கள், பல நாட்கள் நாம் எதிர்பார்த்து கைகூடாத நிலையிலிருந்த நாட்களுக்கெல்லாம் இந்த புதுமை ஒரு பதில் சொல்லும், இயேசுவுடைய செயல்பாடு நமக்கு ஒரு நம்பிக்கையை தரும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தெற்கிலிருந்து வழிந்தோடிய தண்ணீர், தெற்கு நோக்கி பாய்ந்த அந்த தண்ணீர், கிழக்கிலிருந்து வருகிற அந்த நீரானது வாழ்வளிக்கும் நீராக, ஆவியின் அருட்பொழிவை நிறைவாய் தரக்கூடிய நீராக, அந்த நீரோடையின் பக்கமாய் நடப்பட்ட அனைத்து காரியங்களும் செழித்து வளர்வது போல நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பையும் மகிழ்வையும் நிறைவையும் பெறும் என்கிற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு இறைவார்த்தை பகுதியாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி இருக்கும் என்று நானும் நம்புகிறேன். விவிலியத்தின் அடிப்படையில் வார்த்தை வார்த்தையாக நாம் யோசித்து பார்ப்போம். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. யூதர்கள் நிறைய விழாக்களை கொண்டாடினார்கள். மூன்று விழாக்கள் தான் அவர்களுக்கு முக்கியமான விழாக்களாக கொண்டாடப்பட்டது. ஏன்னா யூதர்களுடைய காலத்தில் வந்து புனிதர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லை, திருச்சபை அப்படின்ற கான்செப்ட்லாம் இல்லாதனால இன்றைக்கி நமக்கு இருப்பது போல புனிதர்களுடைய விழாவை அவர்கள் கொண்டாடவில்லை. அதனால் அவருடைய விழாக்களை மிக குறைந்த விழாக்கள் தான் கொண்டாடினார்கள். முக்கியமாக மூன்று விழாக்கள், ஒன்று பாஸ்கா திருவிழா, இரண்டாவது கூடார திருவிழா, மூன்றாவது பெந்தகோஸ்து திருவிழா. இந்த மூன்று விழாக்களை தான் கொண்டாடியதாக விவிலிய பாரம்பரிய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா இங்கே விவிலியம் என்ன சொல்லுகிறது, யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. என்ன திருவிழா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு முந்தைய பகுதியை நான் வாச்சோம்னா, இந்த அதிகாரம் முழுவதுமாவே சட்டத்தை பற்றி அதிகமாக பேசப்படுறதுனால திருச்சட்டம் கொடுக்கப்பட்டதை நினைவுகூர்ந்து கொண்டாடப்படுகிற பெந்தகோஸ்து விழாவாகத்தான் இந்த விழா இருந்திருக்க வேண்டும். இயேசு இந்த புதுமை செய்கிற அந்த நாட்களில் கொண்டாடப்பட்ட விழா பெந்தகோஸ்து விழா என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆட்டு வாயில் இருக்கிற ஐந்து கால் மண்டபம், அதற்கு அருகில் தான் இந்த புதுமை நடக்கிறது. பெட்சதா அப்படின்னு சொன்னால் இரக்கத்தின் இடம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அங்கு பலரும் வந்து கடவுளுடைய இரக்கத்தை சுகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, உடல் பலவீனத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இருந்ததுனால அதற்கு இரக்கத்தின் இடம் அப்படின்னு பொருள்படக்கூடிய பெட்சதா அப்படின்ற ஒரு பெயரையும் அவர்கள் கொடுத்திருப்பதாக விபிலி நமக்கு சொல்கிறது. எபிரேய மொழியில் பெட்சதா அப்படின்னு அதற்கு பெயரிடுகிறார்கள். அங்கே யார் யாரெல்லாம் வர்றாங்க? பார்வையற்ற, கால் ஊனமுற்றோர், நடக்க முடியாதவர், எப்படி சமூகத்தால் ஒரு விதத்தில் தள்ளப்பட்டவர்கள், உடல் குறையோடு பிறந்தவர்கள் எல்லாம் குறையுள்ள இந்த இடத்திலிருந்து நாம் நகர்ந்து நிறைவுக்குள் செல்வதற்கு வழிதேடுகிற பிள்ளைகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து கூடியிருக்கிறாங்க. அதுல ஒருத்தனாதான் யார் வந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, 38 ஆண்டுகள்ங்க, ஓராண்டு ஈராண்டுகள் அல்ல, 38 ஆண்டுகளாய் அந்த ஆட்டு வாயிலின் ஓரத்திலேயே அந்த நீர் எப்போது கலங்கும், வானதுகள் நீர் கலக்குகிற அந்த நேரத்தில் உள்ளே நான் இறங்கி சுகம் பெற்று விட மாட்டேனா என்கிற ஏக்கத்தோடு கலக்கத்தோடு காத்திருந்த ஒரு மனிதனாய் அவன் இருக்கிறான். அந்த இடத்துல அவனுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. விவிலியத்தில் ஒரு சில காரியங்களில் பார்க்கிற பொழுது ஒரு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்காது. அந்த இடங்கள்லாம் எதற்காக வெற்றிடமாய் விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் அந்த இடத்துல நம்மை பொருத்தி பார்த்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் என்று நான் நம்புவேன். அப்போ நீங்கள் எல்லாருமே, நாம் எல்லாருமே அந்த 38 வருஷமாக காத்து கிடந்த அந்த மனிதனுடைய இடத்துல உங்களையும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். பன்னெடும் காலமாய் வாசனை ஒன்று ஒன்று அழகாக சொல்லுகிறது. அப்போ காத்து கிடக்கிறான், யாருமே அவனை கண்டுகொள்ளவில்லைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நாமளே வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போயிடும். குறிப்பாக முதியவர்களாக வச்சுக்கோங்களேன், முதியவர்களாக இருக்கிறீங்க, திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் நல்லா சிரத்தை எடுத்து பார்ப்பாங்க. கொஞ்ச நாள் நெருக்கமான ஆளாக இருந்தால் ஒரு மாதம் பார்ப்பாங்க. இல்லை ரொம்ப அவங்களுக்கு வாழ்க்கையே நீங்கள் தான் அப்படின்னு நினச்சவங்களாக இருந்தால் ஒரு வருஷம் கூட பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னை அறியாத ஒரு தொய்வு உங்களை கவனிக்கிற விதத்தில் வெளிப்படும், தன்னறியாத ஒரு தொய்வு வெளிப்படும். எனக்கெலாம் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லைட்டாக விளையாடும் போது பேக் பெயின் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபிசியோதெரப்பிக்காக நான் அவரை சந்திக்கலான்னு சொல்லி நான் போயிருந்தேன். அப்போது என்னை ஒரு மூன்று வாரத்துக்கு வர சொன்னார். நேரம் கிடைக்கிறப்போ வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க ஃபாதர், இட்ஸ் நாட் வெரி சிவியர், ஜஸ்ட் கொஞ்சம் மசிலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் போகிற நாட்களிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக்கு வந்த ஒரு மனிதர் வருவார். ஒரு 40 வயது இருக்கும் பார்த்துக்கோங்க, அவருக்கு 40-45 வயசு இருக்கும். அவருக்கு அந்த ஸ்ட்ரோக்கு வந்த ஒரு மனிதர் அவரை நான் சந்திக்க நேர்ந்தது. அவருடைய வேலை என்ன அப்படின்னா தைக்கிற வேலை தான். சின்ன வயசுலேருந்தே துணி காஜா போட்டு பட்டன் போட்டு தச்சு தச்சு நல்ல ஒரு தையல்காரர். எங்கள் சிவகங்கை நல்ல பெயர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தையல்காரராக அவர் இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் வந்த பிறகு அவ்வளோ நாட்களாக கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சது எல்லாமே அவர் தான். அப்போது அவங்க மனைவி வந்துட்டு அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க, நீங்கள் பேசிய முடிச்சுட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசுகிறதுக்கு நேரம் கிடச்சிது. அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார், ஃபாதர் இன்றைக்கி எனக்கு இந்த ஸ்ட்ரோக்கு, நான் சாமியாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாமி எனக்கு இந்த ஸ்ட்ரோக்கு வந்ததுக்கு காரணமே நான் காலம்பூரா அந்த உட்காந்து 45 வயசு இந்த நாட்கள் வர நான் அந்த தையல் மிஷினில் அடித்து 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 எனக்கு ஒரு பக்கம் கால் அப்படியே இறங்குச்சு, அதை நான் கவனிக்காமல் விட்டேன், என்னுடைய உடலையும் கவனிக்காமல் விட்டேன், இன்றைக்கி எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, எனக்கு வீட்டில் முன்னாடி இருந்த மரியாதை இன்றைக்கி இல்லை, என் மனைவி தொடக்கத்தெல்லாம் வருகிற பொழுது என்னை கூடவே இருந்து பார்த்துக்குவாங்க, ஆனால் இப்போ எனக்கு இனிமேல் இது அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது, ஒருவேளை நான் சரியாக ஆனாலும் கூட பழையபடி என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்றத டாக்டர் சொன்னதுனால என் மனைவி என் மீது அவ்வளோ பெரிய அன்பு காட்டுவதில்லை, என் மீது கரிசனை கொள்வதில்லை, இந்த இயலாத சூழ்நிலையில் இன்பத்திலும் துன்பத்திலும் எனக்கு இருப்பார் என்று சொல்லி கடவுள் கொடுத்த அந்த என் மனைவி என்னை இன்று கண்டுகொள்ளாத சூழ்நிலையில் வேதனையோடு என் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறேன், வேண்டிக்கோங்க ஃபாதர் இயேசுப்பாட்ட எனக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொன்னார். இது எல்லார் வீட்டிலையுமே நடக்கக்கூடிய ஒரு காரியம். நம்மளால் ஒரு காரியம் நடக்கிறவரை நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க, பார்த்துக்கோங்க. நம்ம மேலே வந்து தனிப்பட்ட ஒரு கவனம், தனிப்பட்ட அக்கறை, நாம் இல்லாமல் அவங்க இல்லை அப்படின்றது போல் ரொம்ப கவிதைநயமான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. நாம் பயன்படுகிற வரை இன்றைக்கு சமூகமே ஒரு மனுஷனை எப்படி பார்க்குது அப்படின்னா ஒரு யுட்டன்சில்ஸ் போல தான் பார்க்குறோம். பயந்தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறவரை தான் நமக்கு மரியாதை, ஆப்ஜெக்ட் இல்லை சப்ஜெக்ட் அப்படி பிரித்து பார்க்குறோம் இல்லையா. நம்ம எல்லாருமே பயந்தரக்கூடிய விதத்தில் இருக்கிற வரைக்கும் தாங்க மரியாதை. 38 வருஷமாக கிடக்கிறான் அப்படின்னா அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி, உடன்பிறப்புகள், சகோதரர்கள் எல்லாருமே அவரை வந்து ஒதுக்கப்பட்ட நிலையில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேல் சரியாக மாட்டேன் அவனை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க பார்க்க கூட வரவில்லை என்பதைத்தான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன கேட்கிறார், நீ நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்கிற பொழுது, ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஒரு அனாதை, எனக்கென்று உதவி செய்ய அது அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நாளில் என்னோடு உடன் இருந்து அந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு கூட ஆளில்லாத ஒரு நாதியற்ற ஏதிலியாய் நான் வாழ்கிறேன் என்பதை ஆண்டவரிடம் சொல்லக்கூடிய அந்த மனவேதனையை பார்க்கிறோம். உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கலாம். இருந்தது என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த இறைவார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள். இயேசு ஆண்டவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீர் நலம் பெற விரும்புகிறீரா. அதற்கு முந்தைய பகுதியில் பாருங்க, இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாய் அவர் அந்த நிலையில் இருப்பதை அறிந்து பார்க்கிறார், தெரிந்து கொள்கிறார். ஸோ பியூட்டிஃபுல் நோ ஜீசஸ், அது அதில் தாங்க ஜீசஸ் வந்து ஒரு பெரிய ஒரு மகானாக எனக்கு காட்சியளிக்கிறார். அந்த மனிதத்தில் பிறந்த இறைமையை நீங்கள் அங்கே தான் பார்க்க முடியும். நம்ம பல காரியங்களை பார்க்குறோம் பாருங்களேன், நம்ம கோயிலுக்கு போகிறோம், எத்தனையோ பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, நம்ம அன்பியத்தில் பார்க்குறோம், கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறாங்க, நம்ம சொந்தத்தில் ஊரில் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க, நாமெல்லாம் அவங்கள பார்க்குறோம், ஐயோ பார்த்துட்டு ஐயோ பாவமே அப்படின்னு சொல்கிறோம். ஜீசஸ் என்ன செய்கிறார் பாருங்களே, இயேசு அவரை கண்டு ஜஸ்ட் சி பார்க்குறாரு, நெடுங்காலமாய் அவர் அந்த நிலையில் இருந்துள்ளதை அறிந்து பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அவரை பற்றி தெரிந்து கொள்கிறார். ரெண்டாவது செயலுக்கு போயிட்டார் பாருங்களே, பார்க்குறோம். நாமெல்லாம் பல நேரங்களில் காரியங்களை பார்க்குறோம், கருணை கண்கொண்டு பார்க்குறோம், பரிதாப கண்கொண்டு பார்க்குறோம், ஆச்சரிய கண்கொண்டு பார்க்குறோம். பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பார்த்ததனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ள, ஆழத்தை கண்டுகொள்ள இயேசு ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்த பிறகு செயலில் இறங்குகிறார். பாருங்களே, பார்க்கிறது ஒரு செயல், அறிவது ஒரு செயல், மூன்றாவது செயல்பாட்டுக்கு இறங்குகிற பொழுது என்ன செய்கிறார், நீர் நலம் பெற விரும்புகிறீரா என்று டைரெக்டாக அந்த மனிதனுக்கு அருகில் நின்று கேட்கிறார். பாருங்களேன், நீ நலம் பெற விரும்புகிறீரா அப்படின்ற கேள்விக்கு இயேசு ஆண்டவர் பல நேரங்களில் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம் என்ன? குறைவாக பேசுங்கள் அப்படின்றத சொல்லுவார். யாக்கோபு அதை அழகாக சொல்லுவார், நீங்கள் பேசுவதில் தாமதம் கேட்பதில் வேகமும் காட்டுங்கள் அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார். அப்படின்னா யாக்கோபு திட்டாந்திரின்னு புதுசாக சொல்லலை, யாக்கோபுவை அழைத்து அவருக்கு ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்தவர் இயேசு ஆண்டவர். அவர் சொன்னதை தான் யாக்கோபு சொல்கிறார். அதனால தான் நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல, பல நேரங்களில் நாம் குறிப்பாக பவுலோடியாருடைய கடிதங்களாக இருக்கலாம், அல்லது நான்கு நற்செய்தியை கடந்திருக்கிற மற்ற பகுதிகளில் இருக்கிற இறை வார்த்தைகளை நாம் மேற்கோள் காட்டி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் ஒரிஜினலாக அதை யார் சொல்கிறா? அதை வந்து பவுலடியார் சொல்லுவார், அதை வந்து யாக்கோபு சொல்லுவார், அதை பேதுரு சொல்லுவார். ஆனால் நம்ம ஆண்டவுடைய வார்த்தையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பேதுரு சொல்றதோ யாக்கோபு சொல்றதோ பவுல் சொல்றதோ சொந்த வார்த்தைகள் அல்ல, அவர்கள் கடவுளால் உந்தப்பட்டவர்கள் அல்லது கடவுளோடு இயேசுவோடு இருக்கிற பொழுது கேட்ட வார்த்தைகளைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதன் அடிப்படையில் தான் நம்ம அப்படி சொல்றோம். அப்போ பாருங்களேன், இப்போ யாக்கோபு சொல்றாரு இல்லையா, அதிகமாக பேசாதீங்க குறைவாக பேசுங்க, கேட்குறதுல ஆர்வம் காமிங்க அப்படின்றாரு. அப்படிப்பட்ட சொன்ன ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு ஏசு, நீ நலம் பெற விரும்புகிறீரா? பதில் ஒன்று தாங்க, ஆமாம் நலம் பெற விரும்புகிறேன். ஆனால் பார்த்துக்கோங்க, இந்த 38 வருஷமாக அந்த மனுஷன் அந்த படுக்கையிலே கிடந்து வந்தவங்க போனவங்ககிட்டலாம் புலம்பி 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 ஒரு புலம்பலாகமத்தை இங்கே ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்களே, ஐயா தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆட்களே இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றோர் அவரிடம் கூறினார். கூறினார்னு சொல்லக்கூடாது, புலம்பினார், அழுதார், கதறினார் அப்படின்னு தான் நான் நினச்சி பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் அவருடைய புலம்பலை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த ஏக்கத்தை, அவருடைய கஷ்டத்தை, அவருடைய தனிமையை, கைவிடப்பட்ட தன்மையை எல்லாம் உணர்ந்து இயேசு அவரிடம் சொல்லுகிறார், எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். ஆண்டவர் சொல்றார், எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொல்ல, உடனே அந்த மனிதன் நலமடைந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பியூட்டிஃபுல்லான பகுதி பார்த்துக்கோங்களேன், எழுந்து நடந்து போ அப்படின்னு சொன்ன உடனே நடந்து போயிட்டாருங்க, ஒரு நன்றி கூட சொல்லலை. இதான் வந்து கைமாறி எதிர்பார்க்காமல் நன்மை செய்வது. அதான் அன்றைக்கு நாளில் கூட நான் இன்றைக்கு மைய செய்தியாக எடுத்தது கூட என்ன அப்படின்னா, நன்மை செய்ய தளர வேண்டாம், நன்மை செய்ய மனம் தளர வேண்டாம். ஜீசஸ் வந்து ஒரு நன்மைத்தனத்தை செஞ்சுருக்காருங்க, 38 வருஷமாக அந்த மனுஷனோட பெற்றது பிறந்தது கட்டினது வாழ்ந்தது ஊருக்காரன் சொந்தக்காரன் ஜாதிக்காரன் யாருமே அவனுக்கு உதவி செய்யலை. ஆனால் இவ இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான்னு இயேசுவாய் அறிந்து கொண்டு அவனை கண்டு அவனுக்கு போய் உதவி செய்கிற பொழுது அந்த நன்மைத்தனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற எண்ணம் கூட இல்லை. நாம் ஒருவரிடம் நன்மைத்தனத்தை பெற்றோம் என்றால் நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஒருவேளை நன்றி சொல்லலை அப்படின்றதுக்காண்டி அது வந்து இன்னொரு பக்கம், ஒருத்தர் நன்மைத்தனத்தை நம்ம பெறுகிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க அது அப்படின்னு சொன்னால் நான் அவள் கட்டாயம் நன்றி சொல்லணும், அதுதான் மனித தன்மை. அதே நேரத்தில் உதவி செய்கிறவருக்குன்னு ஒரு குணம் இருக்கணும் இல்லையா, நன்றி சொன்னாதான் அடுத்து உதவி செய்வேன் அப்படின்னு நினைக்காம இது என்னுடைய கடமை என்னால் முடிகிறது நான் செய்கிறேன், அதான் ஜீசஸுடைய மனநிலை. ஜீசஸுடைய மனநிலையும் நமக்கு வேணும், இவனுடைய மனநிலையை நாம் கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்களேன், அன்றைக்கு என்ன நாளாக மாறி விடுகிறது? ஓய்வு நாளாய் மாறி போய் விடுகிறது. அப்போது இயேசு குணப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிற விதத்துக்கும் பரிசேயர்கள் பார்க்கிற விதத்துக்கும் பாரதூர வித்தியாசம் இருக்கிறது. யூதர்களுடைய சட்டப்படி ஓய்வு நாளில் ஒரு சில காரியங்களை செய்வது குற்றம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீங்கள் விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்தில் 8-ல் தொடங்கி 11 வரையில் இருக்கிற இறைவார்த்தைகளை நீங்கள் வாசிக்கலாம். நான் ஒரு முறை வாசிக்கிறேன், ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. மோசே சொன்ன வார்த்தை தான், 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய், 7வது நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள், எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன்னால் நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும் அந்நியர்களும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், கால்நடைகள் முதற்கொண்டு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றுள்ள யாவற்றையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுகிறது. பின்பகுதி இன்னொரு இறை வார்த்தை வாசிக்கிறேன் பாருங்களேன், இணைச்சட்ட நூல் 5:15 இப்படியாக சொல்லுகிறது, எகிப்து நாட்டில் நீ அடிமையாக இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் கரத்தாலும் தன்னுடைய தூய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதையும் நினைவில் கொள். ரெண்டு காரியத்தை நினைவில் கொள்ள சொல்கிறார். ஒன்று, எகிப்து நாட்டின் அடிமையாக இருந்தாய் என்பதையும், உன் கடவுளாகிய ஆண்டவரே தம் தூய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதையும் நினைவில் கொள். ஆதலால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு இடைச்சட்ட நூலையும் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, மோசே அந்த மோசே வழியாக கடவுள் இந்த ஓய்வு நாள் சட்டத்தை கொடுத்ததன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் அடிமைகளுக்கு ஏழாவது நாள் கூட ஓய்வு என்பதே இல்லை, தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போது இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னா, கடவுளுடைய பெயரில் சொன்னாதான் இது சரியாகும். அப்போ கடவுளுடைய பெயரை சொல்லி அந்த நாளை கடவுளுக்காக நீ ஒப்புக்கொடு, அவரோடு இருப்பதில் செலவழி அப்படின்னு சொல்லி அந்த நாள் கொடுக்கப்பட்டது. ஒளிய நன்மை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க, யூத தலைவர்கள் பின்னாளில் வருகிற பொழுது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கடவுள் கொடுத்த இந்த சாதாரண ஒரே ஒரு கட்டளை, ஓய்வு நாளை முறையாக இறைவனோடு இருந்து அனுசரி அப்படின்னு சொன்னதை இவர்கள் 34 விதமான கட்டளைகளாக அப்படியே திருச்சி 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 கொண்டு வராங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எரேமியா புத்தகம் 17 அதிகாரம் 19 27 பகுதி வாசிங்க, நெகேமியா புத்தகம் 13 அதிகாரம் 15 22 வரையில் பகுதிகளை வாசிங்க அப்படின்னா, இந்த யூத தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இவர்களால் உருவாக்கப்பட்ட ஓய்வு நாளில் இவையவையெல்லாம் செய்யக்கூடாது என்கிற மிகப்பெரிய ஒரு பட்டியலை அங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில உதாரணம் சொல்கிறேன் பாருங்களே, இவையவையெல்லாம் அந்த காலத்தில் ஓய்வு நாளில் செய்யக்கூடாத காரியமாக இருக்கிறது. ஓய்வு நாளில் பொது இடத்திலிருந்து தனி வீட்டுக்கு எதையாவது சுமந்து சென்றால், இந்த இடத்துல தான் இந்த 38 வருஷ கால மனுஷன் மாற்றான். ஓய்வு நாளில் பொது இடத்திலிருந்து, எது பொது இடம், பொது இடம் எது, அந்த ஆட்டு வாயில் என்று சொல்லப்படக்கூடிய எருசலேமில் இருக்கிற அந்த குளப்பகுதி பொது இடம், அந்த இடத்திலிருந்து தனி வீட்டுக்கு, இப்போ சொந்த வீட்டுக்கு போகிறான், எதையாவது சுமந்து சென்றால் அவ்வாறு சுமந்து செல்பவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். சட்டம் ஏற்கனவே கல்லால் எரிந்து கொள்றதுனா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு முறை விவிலியத்தில் சொல்லியிருக்கிறேன், விளக்கம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை கூட சற்று மறு ஆய்வு செய்து பார்க்கலாம். அப்போ கடவுளின் கட்டளை தனக்கு ஏற்றவாறு இவர்கள் புனைந்து வைத்திருக்கிறதனுடைய காரணமாகத்தான் கடவுள் கடுமையாக இயேசு ஆண்டவர் இந்த யூதர்களையும் பரிசேய சதுசேய கூட்டத்தை சாடுகிறார். மத்தேயு 23:4 வாசிக்கிறேன் இல்லையா, பழுவான சுமையை தூக்கி தங்கள் தோள்களில் வைப்பார், அதை தன் விரலால் கூட அசைத்து கூட பார்க்க மாட்டார், பணபலத்தால் அடிமைகளை அடக்கி ஆளுவார் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதன் அடிப்படையில் தான் இயேசு அந்த இடத்த வந்து வெறுக்கிறார், அந்த சட்டத்தின் அடிப்படையில் கூடிய காரியங்களை. அப்போது ஓய்வு நாள் என்பது கடவுளுக்கே உரிய நாளாக இருந்தாலும் கூட, கடவுளின் சாயலில் இருக்கிற மனிதனுக்கு நன்மை பயக்கும் என்று சொன்னால் அந்த நாளை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விதத்தில் தான் கடவுள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால், இது யூதர்களுக்கும் அல்லது யூத தலைவர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் கடவுள் கொடுக்குற ஒரு ஹிண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது கடவுளுடைய நாள் என்பது போல இது கடவுளுடைய மகனுக்கு உரிய நாள் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக ஓய்வு நாளில் மானிட மகனும் செயல்படுவார். இப்போ அவங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி அவருடைய புரிதல் என்ன, யூதர்களுக்கு ஓய்வு நாளில் நாம எல்லாம் ரெஸ்டில் இருக்கணும், ஆண்டவர் மத்திரம்தான் செயல்படுவார். அவர் நம்முடைய குரலை கேட்பார், நம்முடைய ஜபத்தை கவனிப்பார், நம்முடைய ஆராதனை புகழை மாட்சியை மகிமையெல்லாம் அவர் ஏறெடுப்பார் என்று கடவுளுக்கு மட்டுமே செயல்படக்கூடிய நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்தது. ஏசு அந்த இடத்துல தன்னை கொண்டு வந்து வைக்கிறார். பார்த்துக்கோங்களேன், ஓய்வு நாளில் செயல்படக்கூடியவர் கடவுள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? இந்த ஓய்வு நாளில் செயல்படக்கூடிய நானும் கடவுளின் மகன் என்பதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள்? அதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு 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 காரியத்தை இந்த இடத்தில் ஆண்டவர் அழுத்தி சொல்வதாக நான் பார்க்கிறேன். அப்போ பார்க்குறோம்னா, இந்த யூத தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, கடவுளுடைய மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பனா அவர்கள் மோசேயையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இதைத்தான் இயேசு அழகாக சொல்லுவார், தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவர் நான் என நினைக்காதீர்கள், உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மீது குற்றம் சுமத்துவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மோசே சொன்னது என்ன, கடவுளுக்கு உரித்தான் அந்த நாளில் கடவுள் செயல்படுவார் என்றதை சொல்லியிருக்கார் அல்லவா. அதே போல கடவுளுடைய மகனுக்கும் அந்த நாளில் செயல்பட அதிகாரமும் ஆற்றலும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், எதிர்வினை ஆற்றுகிறது என்று சொன்னால், இறைமகனுக்கு எதிராக சதித்திட்டம் செய்கிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் சார்பாக யார் இருப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அதே மோசே உங்களுக்கு எதிராக வந்து நிற்பார் அப்படின்றத ஆண்டவர் யோபா நற்செய்தி 5:44 தெளிவாக அந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, இது இயல்பாக நம்ம ஊரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சில காரியங்களை சடங்குக்காகவே சம்பிரதாயத்துக்காகவே செய்யக்கூடிய மனுஷனாக இந்த யூத தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கியோ சொல்லப்பட்ட சட்டத்தை காலங்காலமாக அவர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நான் இடையில் ஒரு முறை எனக்கு ஒரு சின்ன வாசித்தேன், அதை கூட உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன், பயன்படும் என்று நினைக்கிறேன். இந்த இந்துக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய மயானத்துக்கு போகிற பொழுது, இன்றைக்குமே பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய இறப்புலலாம் கூட நம்ம பார்க்குறோம், என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தீச்சட்டியில் சட்டி வச்சு கயிறை வச்சு கட்டி இப்படியே நீங்கள் தூக்கிட்டு போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கலாம் எதனால் அது செய்கிறாங்க அப்படின்னு. நானும் யோசிச்சதில்லை, அன்றைக்கி வாசித்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. ஆனால் நம்ம வந்து அது ஒரு முக்கியமான சடங்கு அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். பாடியெலாம் ரெடி ஆகிரும், கொட்டுக்காரக வந்துடுவாங்க, மேலக்காரக மாலைக்காரக வண்டி தூக்குற ஊர்தி எல்லாமே வந்துடும். அந்த ஆள் நம்ம அப்போ தான் நம்மளால் என்ன செய்வேன், இந்த தீச்சட்டியை தேடுவாங்க பார்த்துக்கோங்க, தீச்சட்டியை காடான். தீச்சட்டியில் ஒன்றுமே இல்லைங்க அந்த காலத்தில். இன்றைக்கி தான் நமக்கு மேக்ஸ் பாக்ஸ் வந்துருந்துச்சு, என்னும்போது இந்த எலக்ட்ரிக்லாம் நிறையா வந்துருச்சு, இப்போ இந்த லைட்டர்லாம் வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத காலத்தில் கல்லறைகள் வந்து ஊரை விட்டு மயானம் வந்து ரொம்ப தூரத்தில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நாட்களில் அங்கேருந்து போகும்போது அங்கே தீ கிடைக்காது அப்படின்றதுனால வீட்டிலிருந்தே தீயை வளர்த்துட்டு கொண்டுட்டு போய் அங்கே போய் பாடி எரிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி லைட்ரு வந்துருச்சு, மேட்ச் பாக்ஸ் வந்துருச்சு, இன்றைக்கி ஃபயரை உருவாக்குறதுக்கான எல்லா காலச்சூழலையும் எல்லா விதமான வசதிகளும் வந்த பின்னாடியும் கூட நம்மால் இன்றைக்கும் சட்டியை தூக்கிட்டே தர்றா பாருங்களேன். இது வந்து குறையா சொல்கிறதுக்கெல்லாம் சடங்கு இருக்கிறது, ஆனால் அர்த்தம் இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யூதர்களுடைய மனநிலைக்கு அப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி செய்யக்கூடாதுன்னு சொன்னதை அன்றைக்கி சொன்னார்ல, செஞ்சுக்கிட்டே இருக்கு, காலம்புறம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துக்கோங்களேன். ஆண்டவர் அதை சாடுறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு மூன்று காரியம் இருக்கிறது, அதை சொல்கிறது கூட கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முதல் காரியம், நம்ம இந்த பரிசேயர்களுடைய மனநிலை, இந்த யூத தலைவர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய கடவுள் சொன்னது என்றென்றைக்கும் எப்போதும் மாறாதது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, காலத்தின் தேவைக்கேற்ப வரலாற்றை மாற்றக்கூடியவர் ஆண்டவர், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்திட்டங்கள் எல்லாமே கடவுளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அவர் நினைக்கிற பொழுது மாற்ற முடியும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்டத்திட்டங்களை கட்டி காப்பது தான் மகத்தான ஒரு காரியம், அதன் வழியாகத்தான் மீட்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நற்செயல்கள் மூலமாகத்தான் மீட்பு கிடைக்கும், நன்மை செய்வதில் தளராத உள்ளத்தோடு நீங்கள் தொடர்ந்து ஓடுங்கள் அப்படின்ற செய்தி இன்னைக்கு ஆண்டவர் நம் எல்லாருக்கும் சொல்வதாக நான் உணர்கிறேன். நன்மை செய்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் துரத்தி கொண்டுதான் வரும், அதில் மாற்றுகிறது என்பதே இல்லை. பாருங்களேன், இந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான் பாருங்க. அவர் போய் என்ன சொல்றார் கேட்கிற பொழுது, அந்த 38 காலமாக படுத்து கிடந்தவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த காரியத்தை செஞ்சவர் அவனுக்கு யாருன்னே தெரியலங்க, அவர் யாருன்னு கூட கேட்கல பாருங்க. அவன் தான் கேட்க, உன இந்த காரியத்தை உனக்கு யார் செஞ்சா, என்னை நலமாக்கியவரை உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் அப்படின்னு தான் சொல்றானே ஒழிய, அவர் யாரு, அவர் பேர் என்ன, எதுவுமே தெரிந்து கொள்ளவில்லை, எதுவுமே தெரிந்து கொள்ளவில்லை. இப்பேற்பட்ட நன்றி இல்லாத சமூகத்தில் வாழ்கிற நாம் எதுக்குங்க நன்றி, நல்ல காரியம் செய்யணும், நன்றின்ற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு நினச்சி நாம் ஒருபோதும் பின்வாங்கிடக்கூடாது. இது நம்முடைய இயல்பு, நாம் நன்மைத்தனத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான். ஒரு முறை இப்படி தான் ஒரு குருஜி வந்து தன்னுடைய சிஷியர்களுக்கு மறையறை வைத்து கொண்டிருந்தார், போதித்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு தேள் வந்து கடிக்குது, தட்டி விடுறாரு, தேள் வந்து கடிக்குது தட்டி விடுறாரு. அப்போ அந்த குருவுடைய சீடர்கள் கேட்டாங்களாம், என்ன குருவே, அது 4 தடவை 3 தடவை திருப்பி உங்களை வந்து கடிச்சுனே இருக்குது, நீ தட்டி விட்டுருக்குறீங்களா, டப்புன்னு அடிச்சதை கொண்டீங்கன்னா நிம்மதியாக நீ வாட்டில் உட்காந்து மறையர் வச்சுட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த குரு சொன்னார், பார் தம்பி, தேளுடைய நேச்சரை வந்து கடிக்கிறது, அது என்னை கொட்டிக்கிட்டு இருக்குது, என்னுடைய குணம் வந்து அதை மன்னித்து எடுத்து விடுறது, அதை நான் செஞ்சிட்ருக்கிறேன், அது என்னை கொட்டுது அப்படின்றதுக்காண்டி சக உயிரை கொள்ளக்கூடிய ஒரு தரமில்லாத செயலை நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கீப் இட் இன் யுவர் மைண்ட், எல்லாருக்கும் பயன்படும் இந்த புலம்பல். நீங்கள் வீட்டில் எல்லாரும் புலம்பியிருப்பீங்க, நான் எவ்வளவோ செஞ்சேன் ஃபாதர், இவ்வளவோ காரியங்கள் செஞ்சுருக்கிறேன், பிள்ளைய படிக்க வச்சதுலேருந்து அவங்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன், கடனாக இருக்கும்போது உதவி செஞ்சுருக்கிறேன், தனிமையில் போய் நான் அவளுக்கு உதவி செஞ்சுருக்கிறேன், எனக்கு இருக்கிறத பகிர்ந்து கொடுத்துருக்கிறேன், அவனுக்கு அவங்க இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், கொஞ்சம் கூட நன்றி இல்லாத ஜென்மமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புகிறோம். அது மனித இயல்பு. ஆனால் அதை நன்மை செய்யக்கூடிய காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் நிறுத்தி விடவே கூடாது. பல நேரங்கள் இன்றைக்கி நாங்கள் கேட்குற புலம்பல் என்ன, ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் ஃபாதர் வந்து டொனேஷன் கேட்கும் போது புலம்புவாங்க, என்ன ஃபாதர் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார் கொடுக்குறதெல்லாம் ஒழுங்காக பயன்படுத்துகிறாரே தெரியல அப்படின்னு நம்ம புலம்புவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன, கடவுளுடைய ஆலய கட்டுமான பணியோ அல்லது கடவுளுடைய காரியத்துக்கு ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா, உன்னால் முடிஞ்சால் செய், முடிந்தால் செய். இல்லை என்று சொன்னால் புலம்புவதை நிறுத்திவிட்டு குறை காணுவதை நாம் செய்யக்கூடாது. நாம் குறை காணுகிறோம்னு வச்சுக்கோங்களே, அப்போ நம்ம செஞ்ச நன்மைத்தை நம்ம கிடைக்காமல் போய்விடும். நம்ம கொடுக்கும் போது நல்ல மனநிலையில் கொடுக்குறோம், அது யாருக்கு போகுது போகலை அப்படின்றத கடவுள் அவங்களுக்கு கணக்கேற்பார். நம்முடைய காரியம் என்ன, நாம் நல்ல வேலையை செஞ்சுட்டே இருக்க வேண்டும், அவ்வளோதான். பாருங்கள் கடவுள் செய்கிறாரு, அவன் யாருன்னு கூட கேட்டுக்கல, மாறாக அவன் போய் போட்டு விட்றான் பாருங்கள் எல்லாத்தையும் போய் பின்னாடி போய் என்ன செய்கிறான், எனக்கு சுகம் கொடுத்தவர் இயேசுதா என்பதை பின்னால் போய் அவன் அறிவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அந்த இடத்துல மாறுவதாக கடவுள் சொல்கிறார். ஒரு காரியத்தை மனசில் வைத்துக்கொள்வோம், தனக்கு நல்ல நல்லது செய்பவர்களுடைய பெயர்களை முடிந்தளவு தெரிந்து வைத்துக்கொள்வோம். அது இந்த நாளில் நம்ம ஒரு முடிவெடுக்கலாங்க, நமக்கு எத்தனையோ பேர் நல்லது செஞ்சுருக்காங்க, எத்தனையோ பேர் நல்லது செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய பெயரெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக்கொள்வதே இல்லை. இந்த நாளில் முயற்சி செய்யுங்க, தேடி பாருங்கள், நம்மளுடைய இந்த நிலைமைக்கு நம்ம உயர்த்தி விட்டது யார், யாருன்னே தெரியாது. நான் அடிக்கடி நினச்சி பார்க்குறது உண்டு, நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபாதராக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அடித்தளம் போட்டது யார், என்னுடைய சிறு வயதில் எனக்கு மறைக்கல்லை சொல்லி கொடுத்தவங்க இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்கிறாங்க, இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி விட்டவங்க யார். இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து திருப்பலி இல்லாத சூழ்நிலையிலும் அல்லது திருப்பலிக்கு சென்று வந்தாலும் கூட இந்த மறையுறையை கொஞ்சம் சிரத்தை எடுத்து கேட்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக தாகத்தை யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்கல்ல, அது யாருன்னு யோசிச்சு பார்த்து ஆண்டவருக்கு இன்றைக்கி நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ளே இப்படி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட், அந்த தாகத்தை கொடுத்த அந்த ஜீவனுக்காக நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பாருங்களேன், நல்ல கடலோடு இந்த முதல் வாசகம் அழகாக சொல்கிறது, நீர் வந்து எப்பொழுது ஒரு ஆற்று நீர் வந்து கடலோடு கலக்குகிற பொழுது என்ன ஆயிரும், அது வந்து அது வந்து உப்பு நீராகி மாறி போயிடும். ஆனால் வசனம் சொல்கிறது, அது கடலோடு பாய்கிற பொழுது அந்த நன்னீராகி மாறியது அப்படின்னு சொல்லப்படுகிறது, நன்னீராகி மாறுகிறது. அப்போ இயேசு ஆண்டவர் இந்த சமூகத்துக்குள்ளே வருகிற பொழுது கடல் போல இருந்த அந்த உப்பு நீராய் உவர்ப்பு நீராய் பயனற்ற நீராய் இருந்த இந்த சமூகம் இயேசு வந்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அது பயன் தரும் சமூகமாய் மாறியது. நாமெல்லாம் இயேசுவை போல பயன் தரும் மனிதராக இருக்க வேண்டும். ஒரு கலிசடையான ஒரு ஒரு கழிவாய் இருக்கிற அந்த சமூகத்தில் கடவுளுடைய கழிவிறக்கத்தை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது அந்த நீரோடு இணைகிற பொழுது பசுமரம் போல் இந்த சமூகம் வளரும். நம்மை சூழ்ந்து நிற்கிறவர்கள், நம்மை பார்க்கிறவர்கள், நம்மால் பயன்பெற்றவர்கள் எல்லாருக்காகவும் இன்றைக்கி நன்றி சொல்லுவோம். பாய்ந்தோடுகிற நீர் அங்கே இருக்கிற மரங்களை செடிகளை வளரச் செய்வது போல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருளால் ஆசீரால் நிறைவால் பிறரை மகிழச் செய்ய செழுமைப்படுத்த இந்த நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.